الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إذا جاءكم من ترضون دينه وخلقه فزوجوه وإلا تكن فتنة في الأرض وفساد عريض صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கு மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள், கேட்காமல் கிடைத்த ஒரு பாக்கியம்தான் இந்த நேரான வழியை, இந்த கலிமாவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்தார். உலகத்துல இன்றைய காலத்தை பொறுத்தவரையில ஒரு முஸ்லிமாக வாழ்றது ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கு. முழு உலகத்திலேயே முழு உலகத்துடைய பார்வையும் முஸ்லிம்களின் பக்கம் இருந்து கொண்டிருக்கு. எனவே பொதுவான அமைப்புல முஸ்லிம்கள் உலகளாவிய அடிப்படையில பல நெருக்கடிகள், பல சூழ்ச்சிகள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்களுக்கு மத்தியில முஸ்லிம்கள் உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, எப்படியோ ஒரு நாள் நாம் எல்லாரும் மௌத்தாகியே தீருவோம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் இப்படி சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் என்றா, இது சத்திய மார்க்கம், உண்மையான மார்க்கம், உலகத்துல மேலோங்கி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம், வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம். இந்த தீன் உண்மையிலே முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வாங்களா இருந்தா, இந்த தீன் ரொம்ப கவர்ச்சியானது, மக்களுடைய உள்ளங்களை கவரக்கூடியது. அந்த அடிப்படையில மக்கள் வேகமாக தீனின் பக்கம், கலிமாவின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருப்பாங்க. எனவே இதெல்லாம் நோட்டமிடக்கூடிய அல்லாஹ்வுடைய விரோதிகள் உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சிரமமாக, பெரிய ஒரு பாரமாக, பெரிய ஒரு கசப்பாக, வெறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே எப்படி இந்த இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கலாம், எப்படி இந்த உலகத்தில் இருந்து முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்கலாம் என்ற அடிப்படையில பயங்கரமான திட்டங்கள் போட்டு பல வகையான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகளின் காரணமாக நாங்கள் பல சோதனைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, பெரியவர்களே, எது எப்படி போனாலும் உலகத்துடைய வாழ்க்கை உண்மையிலே இது எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் இல்லை. எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை ஆகிறதுடைய வாழ்க்கை தான். அதுதான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஒரு தடவை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சஹாபி அப்துல்லாஹ் ரதியல்லாஹு தஆலா வந்து பாக்குறாங்க, ரசூலுல்லாஹுடைய வீடு, அந்த வீட்டுல ரசூலுல்லாஹ் தூங்கக்கூடிய ரூம் ரொம்ப சாதாரண அமைப்பு, மிக எளிய அமைப்பு. ரசூலோட படுக்க, அவங்க தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமை, அவங்களோட வீடு, அவங்களோட நிலைமைகள், இது எல்லாத்தையும் பார்த்த ஹதரத் சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மசூத் அல்லது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அழுதுட்டாங்க. அவங்க அறியாமலே கண்ணீர் வந்து அழுக வந்து ரசூலுல்லாஹ் தூக்கத்திலிருந்து விழிச்சு பார்க்கிறாங்க. அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அழுது கொண்டிருக்கிறார், தனியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாயிபு கீக்கையா அப்துல்லா, அப்துல்லா உங்களை எது அழ வைத்தது, ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க, அழுவதற்கு காரணம் என்ன? சஹாபி சொன்னார், இன்ன கிஸ்ரா வ கைசர் ஃபி ஜவாபீலி வ திபாஜ், யா ரசூலுல்லாஹ், இந்த அல்லாஹ்வின் விரோதிகள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், இந்த ரோம் பாரசீக மன்னர்கள், அவங்க எவ்வளவு செல்வாக்கான வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க இப்படி இருக்கிறீங்களே, இந்த நிலைமையில இருக்கிறீங்களே, அரசூலல்லா துனியா ஆங்கத்துடைய தலைவரா இருந்தும் இந்த நிலைமையில இருக்கிறீங்களே அரசூலல்லா, இதுதான் என்ன என்னை அளவைத்தது என்று சொன்னார். ரசூலுல்லா சுருக்கமாக சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா தபிக்கியா அப்துல்லா ஃபஇன்னஹு துன்யா வலனல் ஆகிரா. அப்துல்லா நீங்க அழாதீங்க, துனியா அவர்களுக்கு ஆகிரம் எங்களுக்கு என்று சொன்னார். அவங்களுக்கு அனுபவிக்க அல்லாஹ் உலகத்தை கொடுத்திருக்கிறார், அவங்களுக்கு சொர்க்கம் இதுதான் அவங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இங்கத்தான் சொர்க்கம், அனுபவிக்கிறது எல்லாம் இங்கத்தான் அனுபவிக்கணும் என்ற அடிப்படையில அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகல் ஆசிரா எங்களுக்கு அனுபவிக்க அல்ல ஆசிரத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, பொதுவான அமைப்புல தொடர்ச்சியாக ஒரே நிலைமையில இருக்க கிடைக்காது. பல சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், பல உயிர் தியாகங்கள் செய்ய வேண்டி வரும், பல பொருளாதார அடிப்படையில நஷ்டங்கள் உண்டாக வேண்டி வரும், அது உண்டாகக்கூடிய நிலைமை உருவாகும். இதெல்லாத்தையும் நாங்க இந்த வாகனம் KV 1600 KV கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால நாங்க அதுக்காக வேண்டி நாங்க எல்லாம் தொழில் செய்ய தேவையில்லை, முயற்சிகள் ஈடுபட தேவையில்லை, எங்களோட உரிமைகளை கேட்க தேவையில்லை, நாங்க எல்லாம் பயந்து அப்படியே ஒரு மூளைக்காவி அப்படி இருக்கணும் என்றது கட்டாயம் இல்லை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, ஆனா விஷயத்தை விளங்கி கொள்றதுக்காக நான் சொல்றேன். பொதுவான அமைப்பு இதுதான். எங்களுக்கு முன்மாதிரி யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு வேற யாரும் இல்லை, நபியும் சஹாபாக்களும். அல்லாஹு தஆலா அவங்கள பல அமைப்புல சோதிச்சார், ஆனா சோதிச்சு உதவியும் செஞ்சார். காலப்போக்குல அந்த சஹாபாக்கள் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தவங்க, மயங்கி விழுந்து கொண்டிருந்தவங்க ஒரு சஹாபி சொல்ற அவரோட நிலைமை எப்படி என்றா, அவரோட கஷ்டத்தை சொல்ற. நான் சிறுநீர் கழிக்க போனேன், யூரின் பாஸ் பண்ண போனேன். அந்த நேரத்தில் அந்த சிறுநீர் போய் ஒரு ஒட்டகத்துடைய தோல்ல விழுந்து கொண்டிருந்தது. நான் சிறுநீர் கழிச்சு முடிச்சதுக்கு பின்னால அந்த ஒட்டகத்துடைய தோல் எடுத்து நல்லா கழுகி அதை சுட்டு அதை பவுடர் ஆக்கி அதுல தண்ணியை ஊத்தி பசிக்கு குடிச்சேன். இப்படியா கொஞ்ச காலங்களையும் அவங்க சந்திச்சாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதுக்கு பின்னால பல நல்ல நிலைமைகளையும் அல்லாஹ் உருவாக்கினார். அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான், ஜன்னியத்தை கொடுத்தான், தைரியத்தை கொடுத்தான், வீரத்தை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான் அல்லாஹ். அதனால வாழ்க்கைன்றது இந்த ரெண்டு கட்டமும் இருக்கு. ஒரு காலம் சந்தோஷத்துக்குரியதா இருக்கும், ஒரு காலம் கவலைக்குரியதா இருக்கும், ஒரு காலம் நெருக்கடியா இருக்கும், ஒரு காலம் வசதியாக இருக்கும், மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனா ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்வோம், எங்கள வாழ்க்கை என்றது இதுதான் இல்ல, எங்கள அசலான வாக்கு ஒத்துமின்னால்தான் இருக்கு. அதனால அதை நாங்க போக்கஸ் பண்ண, அதை எங்கட கவனத்துல வச்சு, எங்கட சிந்தனைய அந்த பக்கம் வச்சு, ஆகிரத்தை எங்களுக்கு முன்னால வச்சு எங்கட உலக வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம்டா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வால அலங்கத எவனாலையும் நிப்பாட்டேலா, அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடியதை யாராலையும் தடுக்கேலா. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நாங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹும்ம லா மானியா லிமா அதைத் வலா மூதியா லிமா மனாத், யா அல்லாஹ் நீ யாருக்கு கொடுத்தாயோ அவர்களை யாராலையும் தடுக்க இயலாதே, நீ யாருக்கு தடுத்தாயோ அவர்களுக்கு யாரும் கொடுக்கவும் இயலாது. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில நாங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எங்க நாங்க மார்க்கத்தோட இருந்தா, இஸ்லாத்துல இருந்தா, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நடந்தா, எங்களுக்கு வார வெற்றியும் வெற்றி தான், எங்களுக்கு வார தோல்வியும் வெற்றி தான், ரெண்டும் வெற்றி. பூமியை பொறுத்தவரை ரெண்டும் வெற்றி தான். ஆனா அல்லாஹ் உதவி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களா நாங்க இருக்கோம், அதுதான் விஷயம். எப்பையும் எங்களுக்கும் தான், எங்களோட பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கும் தான் அல்லாஹ் உதவி வார நிலைமையில அந்த அல்லாஹ் உதவியை பெற்றுக் கொள்றதுக்கு தகுதி உள்ளவங்களா நாங்க அங்கிருப்போம். எங்களை கொண்டாட்டி புள்ள குட்டியிலே விட்டுட்டு போகல. அந்த இந்த தள்ளிகள் ஒன்று நிரந்தரமில்லை, இந்த பழங்கள் ஒன்று நிரந்தரமில்லை. இதெல்லாம் நல்லா சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. பயான்கள்ல நிலைமைகள் வந்தா தான் விளங்குது. அது எல்லாம் நீ தள்ளிய வச்சு சாப்பிடவா? எல்லாம் இருக்கி ஒன்று செஞ்சு கொள்ள பலர்கள். பொதுவான ஹாலாக்க நாங்கள் பொதுவான நிலைமை, ஒரு 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 பயங்கரமான நிலைமை, அச்சம் பயம் உள்ளத்துல. என்ன செய்யறது? இப்படி போன நிலைமை என்ன? நாங்க இங்க இருக்கிறதா போறதா என்ற ஒரு பெரிய ஒரு திண்டாட்டமான ஒரு நிலைமை. இதுதான் துனியால அமைப்பு. துனியா தான் இதுதான், இதுக்கு பேர் தான் துனியா. துனியா இப்படிதான் இருக்கு. நிரந்தரம் இல்லை இதுதான் நிலைமைகள். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த துனியா ஒரே ஏமாத்தாம இருக்கிறது. ஏமாந்துடுவாங்க. அந்த ஆயத்துகள் எல்லாம் இந்த காலங்கள்ல தான் கொஞ்சம் படும். ஆயத்துகள் குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லா காலத்தையும் படாது. சில நிலைமைகள் வரக்குள்ளதான் படும். ஹதீஸ்களும் அப்படித்தான். இல்லைங்களா? இது என்ன இந்த டைம்ல இந்த பயானம் பண்ணி கொண்டிருக்கிறார்? எல்லாம் நாங்க எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கிறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? எங்களோட பரம்பரை சாப்பிடறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கு. கன்னியாசுக்குரிய மேலாண் சொல்ல அல்லா நிலைமைகளை மாத்தி அல்லாவை அறிமுகப்படுத்துறார். நான் ஒத்தன் இருக்கிறேன், நடக்கிறவனத்தன் இருக்கிறேன், இயக்கிறவனத்தன் இருக்கிறேன், முழு கண்ட்ரோல் இந்த கையில தான் இருக்குது என்பத ரப்ப அறிமுகப்படுத்துறார். நிலைமைகளை உருவாக்கி சில கஷ்டங்கள் நெருக்கடிகள் இப்படியா போன நிலைமைகளை கொண்டு வந்து அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துறார். இந்த டைம்ல நாங்க அல்லாஹ்வை விளங்க வேண்டிய நேரம். எனவே எங்களை சகல காரியங்களையும் பொதுவான அமைப்புல நான் சொல்றேன், மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில, சுன்னத்தான முறையில, எப்பையும் அது நாங்க வசதியோடு இருந்தாலும் சரி, வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, நெருக்கடியில் இருந்தாலும் சரி, செழிப்பா இருந்தாலும் சரி, இதை நோக்கமாக்கி கொண்டமில்லா வெற்றியே வெற்றி தான் மேலான சகோதரி. திட்டங்கள் போடுறவங்க போட்டுக்கொண்டே இருப்பாங்க, சூழ்ச்சிகள் செய்யறவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர திட்டங்கள் நிறைவேறும் என்ற உலகம் எப்பயோ அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பண்ற ஒவ்வொருத்தரும் கேட்கிற பதுவா செய்யற பதுவா பணிக்குமா இருந்தா துனியா எப்பயோ இல்லாம போயிட்டு இருக்கு. அதனால எங்களோட தொடர்பு அல்லாவோட இருக்குமா இருந்தா எல்லா திட்டங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு சாதகமாக, எங்களுக்கு உதவியாக, அவங்க எதால கெடுதிய நாடுறாங்களோ அதாலே அல்லாஹ் எங்களுக்கு நலவை செஞ்சு வைப்பான். எதால அவங்களை எங்களை கேவலப்படுத்த நாடுறாங்களோ அதாலே அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தருவார். அல்லாஹ் கேளு, அல்லாஹ் செய்யக்கூடியவன். திடீரென்று நிலைமை மாத்திடுற. நல்ல வெயிலாயிருக்கு, வெளிச்சமாயிருக்கு, சூடாயிருக்கு, சில மனுஷியாரமும் தேவையில்லை, சில நிமிடங்கள்ல அப்படியே இருட்டாவி இரவு மாறுதி மாறி அப்படியே மழை பெஞ்சி அப்படியே கூலாவிது. பாக்குறோமா இல்லையா? சரியான சூடு என்றால் சில மனுஷியார்களை பார்த்தா கூதலாகிது. அப்ப அல்லாக்கு நிலைமைகளை திடீர் திடீர்னு மாத்தையிடும். ஆனா அந்த உதவி வாரத்துக்கு நாங்க தகுதி உள்ளவங்களா இருக்கிறோமா? அதை மட்டும்தான் நாங்க எப்பயும் கவனிச்சு கொள்வோம். எனவே அந்த அடிப்படையில வாழ்க்கையில திருமணமும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான அம்சம். இதையும் தீன வச்சு தான் செய்யுங்க, மார்க்கத்தை வச்சு கல்யாணங்களை செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பணத்தை வச்சு செய்யாம குணத்தை வச்சு செய்யுங்க தான். ஏன்னா குணம் நிரந்தரமானது. உள்ள கல்யாணம் முடிச்சு கொடுக்கறத நோக்கம் என்ன? நிம்மதியா இருக்க. அந்த நிம்மதி எதால கிடைக்கும்? குணத்தால கிடைக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. நிம்மதி எதால கிடைக்கும்? நிம்மதி வந்து குணத்தால தான் கிடைக்கும். நாங்க பொதுவா எங்கட புழக்கத்துல சொல்ற ஒரு கருத்து தான், எங்களுக்குள்ள சம்பளையும் சொத்தையும் தின்னாலும் பரவாயில்ல, நிம்மதியா இருந்தா போதும். சொல்றமா இல்லையா? குடிசையில இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதியா இருந்தா போதும் என்று சொல்றோம். அதற்காக சொல்லா விளங்கப்படுத்தினாங்க. நீங்க எந்த நிம்மதியை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த நிம்மதி கிடைக்கும். எதால தெரியுமா? நல்ல குணத்தால என்றதான் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. அதனால சொன்னாங்க, மாப்பிள்ள பொண்ணு பார்க்க போல அது ஒரு அமானிதம், உங்களோட பொறுப்பு. அது நல்ல குணம் உள்ளவங்களை பார்த்து முடிச்சு கொடுங்க.
www.acmyc.com
பணம் கை மாறிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு இவர் கோடீஸ்வரர், நாளைக்கு பார்த்தா இவர் பிச்சைக்காரர், அவர் கோடீஸ்வரர். இப்படிதான் ஏறுது இறங்குது. ஜீரோல இருந்து வாழ்க்கை ஆரம்பிச்சு கடைசியா ஜீரோல வந்து நிக்க போகுது. இடையில கூடுது குறையுது, 50 கூடுது, 200 கூடுது, திரும்ப 75 குறையுது, திரும்ப 100 குறையுது. இப்படித்தான் கூடுது, கூடி குறைஞ்சி, கூடி குறைஞ்சி, திடீரென்று ஜீரோல ஆரம்பிச்சது ஜீரோலே வந்து நிற்கும். அதுதான் துனியா. அதனால இது எதுவும் நிலையானது இல்ல. நிலையானது நிரந்தரமானது குணம். குணத்தை சமைச்செடுக்கல, குணம் எதையில வாரும் அல்ல. அதெல்லாம் போப்போ சரியா வரும், போப்போ சரியா வரும், மக்கியது வரும். குணம் போப்போ சரியா வாரது உண்டு அல்ல, அது அடிப்படையில இருந்து வாரது. ரசூலுல்லா சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு ரிஸ்க் பங்கு வைக்கப்படுவதோ அதே போல குணமும் பங்கு வைக்கப்படுவதுதான். அதனாலதான் நல்ல குணமுள்ள ஒரு மாப்பிள்ளைக்கு, நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணு அமைஞ்சா, அந்த ரெண்டு நல்ல குணமுள்ளவங்களால நல்ல குணமுள்ள ஒரு பரம்பரை வந்து உருவாகும். நல்லொரு பரம்பரை வந்து உருவாகும். வெளியத்துக்குரிய மேலான படிப்பு, அறிவு, பணம், அதெல்லாம் முயற்சிகள் செஞ்சு, அதெல்லாம் அதெல்லாம் இடையில கிடைக்கும், வரும், முயற்சிகள் செய்யணும், அதெல்லாம். ஆனா குணம் என்றது வராது இடையில. அதுதான் சொன்னாங்க, இயற்கையான குணம் மாறினா நம்பவானம். ஒரு மலை உண்டு, ஒரு இடத்துல இருக்கிற மலை தானா கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போச்சேண்டா நம்புங்க. ஒருத்தட குணம் மாறிச்சேண்டா நம்பாதீங்க. அந்த கிளி பிள்ளைக்கு களிமா சொல்லி கொடுக்கற மாதிரி தான். சின்ன ஒரு கிளிய பெட்டா அரை கொண்டாந்து வீட்டுல வச்சு பழக்கி அதுக்கு களிமாவை சொல்லி கொடுத்தா எங்களே காந்த டைம் எல்லாம் அப்படி பழக்கி, ஆனா எங்களே காந்த டைம் எல்லாம் களிமா சொல்லு. ஆனா அந்த கிளிய பூனை பிடிக்க போல அந்த அக்கல் தான் வெளியாக போகுது. கீ கீ கேட்டுதான் கத்துமே ஒழிய லாயிலா இல்லந்தான்னு சொல்லவே மாட்டார். இதே மாதிரி மேல அந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அசல் குணம் என்றது அது வெளியாகும். அது வெளியாகிற கட்டங்கள் கொடுக்கல் வாங்கல வச்சு ஒத்தர குணத்தை விளங்கியது. அதான் ஒத்தர ஒத்தர விளங்குறேன்டா கொடுக்கல் வாங்கல தனுதேனு செஞ்சு பாருங்க. ஒத்தர விளங்குறேன்டா பயணம் செஞ்சு பாருங்க. பயணத்துல நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல அவரோட அசல் வெளியாகும், அசல் வெளியாகும். அதுக்குதான் இப்படியா கொண்ட கட்டங்கள்ல நீங்க ஒத்தரோட புலங்கி பாத்தீங்கன்னா அவரோட உண்மை வெளியாகிற கட்டம் தான் இது. அந்த டைம்ல அவரோட உண்மையான குணத்தை உங்களால விலகி கொள்ளும். ஹதீஸுடைய கருத்துக்கு. அதனாலவே நான் சகோதரர்களை அல்லாஹ் திருப்ப செய்வான். அல்லாஹு தஆலா உலக அமைப்பை இப்படித்தான் வச்சிருக்கிறான். எல்லா படைப்பையும் படைச்சவன் ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியா படைச்சு அதால அந்த பரம்பரைய பார்த்து கொண்டு வச்சிருக்கிறான். அது பறவைகளா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், ஆடு மாடா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த ஆணையும் பெண்ணையும் படைச்சு அந்த ஆண் பெண்ணுடைய தொடர்பால அந்த இனம் அப்படியே தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கு. இவங்க இல்லாம ஆக்கிறதுக்கு முயற்சிறாங்க. புள்ள எல்லாம் பெறாதீங்க, ரெண்டோட மூணோட நின்றுக்கோங்க, அப்படி என்னென்னமோ முயற்சிகள் செய்யறாங்க தடுக்கிறதுக்கு. கண்ணியத்துக்குரிய மேலான சொல் ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க உங்களோட இந்திரியத்தை குணப்பிட்டு மலையில வச்சாலும் அல்லாஹ் புள்ளைய உண்டாக்குவானே தான். தெளிவா சொல்றீங்களா? அல்லாஹ் கொண்டு பெரிய வேலை இல்ல உண்டாக்குறது. கரும் கல்லுலேருந்து ஒட்டகத்தை வெளியாக்கினான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சம்பவம் குர்ஆன்ல இருக்கு. கரும் கல்லுண்டிலிருந்து ஒட்டகம் வெளியே வரையணுமா? அதுவும் பெண் ஒட்டகம். அதுவும் அவங்க சொன்னது பெண் ஒட்டகமா இருக்கணும், அந்த வயிற்றுல குட்டி இருக்கணும், வெளியே வந்து குட்டி போடணும், ஊடுடா போயிட்டு பாலும் கொடுக்கணுமா? இது உங்களே ரசூல் என்று நாம ஏற்றுக்கொள்றதா இருந்தா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தா, நாங்க சொல்றத நீங்க செஞ்சு காட்டுங்க, நாங்க உங்களை ஏற்றுக்கொள்றோம். என்ன செய்யணும்? இப்படி செஞ்சு காட்டுங்க. அதெல்லாம் செஞ்சா பாருங்க, அந்த கரும் கல்லுல இருந்து ஒட்டகம் வெளியா வந்துச்சு, குட்டி போட்டுச்சு, பால் கொடுத்துச்சு. அந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டி விட்டாங்க அவங்க. அதோடதான் அல்லாஹ் அதாவது அல்லாஹ் சொல்றானே, அந்த ஒட்டகத்துடைய கால் அவர்கள் வெட்டினார்கள், துண்டித்தார்கள். எனவே ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃதௌவாஹா. இதுக்காங்கல இவங்களுக்கு இவங்க கேட்ட எப்படியாவுன்னு கேட்டாங்க. வலமேல இல்லாதவன் கேட்டாங்க. அதையும் அல்லாஹ் செஞ்சானே இதாவது கிடைக்கணும் என்பதுக்கா, அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கா? அதுக்கு அங்காலையும் அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு பின்னால அல்லாஹ் அதா விறக்கி எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். அதனால இவங்களோட திட்டங்கள், இவங்களோட யோசனைகள், இவங்களோட கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நாங்க எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் தீன் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில நாங்க யார்கிட்டையும் எங்களுக்கு ஆட்சி தாங்க, எங்களுக்கு நாட்டை பிரிச்சு தாங்க, எங்களுக்கு அப்படி தாங்க இப்படி தாங்கன்னு நாங்க பொதுவாக எங்களை நாட்டு முஸ்லீம்களை பொறுத்தவரை எப்பயும் கேட்டது இல்லை. எங்களே நிம்மதியா வாழ விட்டுருங்க, எங்களே எங்களை பாட்டில மார்க்கத்தோட இமான் இஸ்லாத்தோட வாழ விட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பல நிலைமைகளுக்கு பின்னால்தான் நல்லா நல்ல நிலைமைகளை உருவாக்குவார். எனவே இப்ப இது சோதனைக்குரிய பீரியட், அந்த காலமாக இருக்குது. அல்லாஹ் நல்ல நிலைமைகளை உருவாக்குவான். நாங்க தீனுடைய விஷயத்துல கவனம் செலுத்துவோம். அடுத்தது ஏண்ட அளவு நான் என்ன விளங்கி கொண்டது, நான் நினைக்கிறேன் நீங்களும் அதுல அதிகமானவங்க சரி காணுவீங்களா? இருக்கும் பொறாமத்தான் மனிதனை எங்கேயோ கொண்டு போய் விடுவோம். பொறாமைக்கு காரணமாக நாங்க அமைஞ்சிடக்கூடாது, பொறாமப்படக்கூடிய முறையில். அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, உங்களோட வேலை வெட்டிகளை காரியங்களை மறைச்சி மறைச்சி செஞ்சு அல்லாஹ் கிட்ட உதவியை பெற்றுக்கோங்க. நாங்க பெரிய கல்யாணத்தை செய்யறது பெரிய பெரிய இடங்கள்ல செஞ்சு செஞ்சு செய்யறது மட்டும் இல்ல, அவங்களையும் அழைக்கிறது. எங்களுக்கு பலர்களோட தொடர்பு இருக்கு பெரிய பெரிய மட்டத்தில். அவங்க வாராங்க, எங்களோட பாக்குறாங்க, எங்கள்கிட்ட இருக்கிறத எங்களோட இந்த திருமணங்களை பாக்குறாங்க. ஆடம்பர அமைப்புல பார்த்ததோட அங்க கொதிக்க ஆரம்பிக்குது. அப்ப இது யாரு செய்து கேட்டு தின்றது இல்லையா? இது இதுக்கு பேர் கேட்டு தின்றது. அதனால மேலான சகோதரர்களே இருக்கி எங்கள்கிட்ட இருக்குது, இருந்தாலும் கூட அந்த அடக்கி வாக்கிங் எழுவாங்களே அத மாதிரி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்க இருக்கோம். அதனால மிச்சம் கவனமாக யோசனையோட என்ன தவறுகள் சிலர்கள் சில முறைகெட்ட வேலைகளை செய்யறதால பாதிப்பு எல்லாருக்கும் ஏற்படும். எங்களை வெளிரங்கத்தை பார்த்தா நிறைய எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய அடையாளங்கள், பள்ளிவாசல்கள், டூம்கள். எங்களை பள்ளிவாசல் டூம்லேயே மாஞ்சமா கொண்டு நடத்தேன் அப்படி பள்ளிவாசல். நாங்க இதெல்லாம் தேவையா இந்த நாட்டை பொறுத்தவரையில்? என்ன கேள்வி, நாங்க ஒரு அந்நிய நாட்டுல ஒரு சிறிய கூட்டமா இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மஸ்ஜித் என்று விலகி கொண்டது ஒரு அடையாளம் இருந்தா சரி, தனி முஸ்லீம் ஊர் என்றா பிரச்சனை இல்லை, தனி தர முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க அங்க வேற விஷயம். இது நாங்க எல்லாத்தையும் பார்வைப்படக்கூடிய சில பகுதிகளில் மிச்சம் நிதானமாக நாங்க மறைச்சி மறைச்சி கவனமாக செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல நாங்க இருக்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல கல்யாண விஷயங்களையும் கூட நாங்க தீன அடிப்படையா வச்சு செய்வோம், சுண்ணத்தான முறையில செஞ்சுட்டா பிரச்சனையே இல்லை. ஒரு நிக்கா செய்வோம், வலிமா கொடுப்போம், சாப்பாடு சில நேரத்துல அந்த ஒரு சாப்பாட்டுல எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள ஏன்னா அவங்களும் அவனுடைய குடும்பம் பெருசு சாப்பாடு வந்து கொடுக்க விரும்புறாங்க, அது வேற விஷயம். சாப்பாடுகள் கொடுக்கறது தடை இல்லை. அப்ப மேலான இந்த குடும்பங்களை சேர்க்க வேண்டியிருக்கு, இந்த பந்துக்களை சேர்க்க வேண்டியிருக்கு, சொந்த பந்தங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்கு, அதுக்காக ஒரு சாப்பாடு இடங்களை முடிவு செய்ய வேண்டியிருக்கு. வந்தாச்சு சாப்பிட்டாச்சு போயிட்டு வாங்க, நாங்க அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிற கருத்து. ஏன் ஒரு ஹாலை புக் பண்றோம் என்ன, எங்களோட வீட்டுல ஒரு 200 சவன் சாப்பாடு கொடுத்து கொள்ளே தான். உதாரணத்துக்கு பொதுவான அமைப்பு 200 சவன் என்றது எவ்வளவு பேர்? அவ 1200 பேர் ஒரு நேரத்துல வந்து இருந்து சாப்பிடறதுக்கு இடம் போதும். அதுக்காக ஒரு ஹாலை புக் பண்றோம். அந்த ஹால் அது சாதாரண அமைப்புல இருந்தா நல்லது, ஒரு நடுத்தரமான அமைப்புல இருந்தா நல்லது. அப்படி இல்லாம ஆடம்பர அமைப்புல அதுல நாங்க செய்யறதுனால ஒன்று வீண் விரயம். வீண் விரயம் செய்யக்கூடியவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சுன்னல் முபத்திரி நகான் யக்வான ஷயாதீன். வீண் விரயம் செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் மொஹப்பத் வைக்க மாட்டானாம். எங்களுக்கு அல்லாஹ்ட மொஹப்பத் தேவை. இன்ன அல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் மொஹப்பத் வைக்க மாட்டானா. அல்லாஹ்ட மொஹப்பத்துக்கும் தடை இல்லை, ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்றும் சொல்லிட்டான். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க ஏந்த அளவு எங்கட காரியங்களை சாதாரண அமைப்புல ஒரு நடுத்தரமான அமைப்புல ஆடம்பரங்களை குறைச்சி எங்கட வேலை வெட்டிகள் எல்லா விஷயத்தையும் நான் பொதுவான அமைப்புல சொல்றேன் செஞ்சு கொள்ள ஏழு வேண்டாம். அது நாங்க செய்யக்கூடிய பெரிய நலவாயிருக்கும், இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவியாக இருக்கும். போட்டி போட்டு தொங்கல் காணேலாம், பெருமை அடிச்சு தொங்கல் காணேலாம், எனக்கிட்ட அப்படி இருக்குது, உங்கள்கிட்ட இப்படி இருக்குது, உங்களுடைய நீங்க காட்டுங்க, எங்கடைய நாங்க காட்டுறோம் என்று கல்யாணம் செய்யலுமா? அவருக்கு அப்படி செய்யலும், இவருக்கு இப்படி செய்யலுமா? இந்த போட்டிகள் தேவை. இந்த போட்டியால் என்ன நடக்குது? இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள போட்டியால் என்ன நடக்குது? பெரியோருக்கு கஷ்டத்துக்கு ஆளாக போகும். அதுதான் நடக்குது. இல்லாத கூட்டங்களை பார்த்தா பெரிய ஒரு கூட்டம் கஷ்டத்துல இருக்குது. இந்த இல்லாம குடிக்க இல்லாம கல்யாண காட்சிகளை சாதாரண அமைப்புல செய்யறதுக்கு வழி இல்லாம பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. அதெல்லாம் அவனோட பார்வைக்குப்படுவது, அவனோட பார்வைக்குப்படுறது இந்த பெரிய அமைப்புல இருக்கக்கூடிய சிறிய கூட்டத்துடைய ஆடம்பர வாழ்க்கை கண்ண குத்தி கொண்டிருக்கு. அதனால அல்லாஹ் கிருப செய்வான். கல்யாணங்கள்ல நபி சொன்னாங்க, பரக்கத்துள்ள கல்யாணம் எது தெரியுமா? சின்னதா செய்யற கல்யாணம், சாதாரண அமைப்பு. அதுக்காக இச்ச பழத்தை பங்குட்டு முடிச்சுக்கோங்க நான் சொல்ல வர இல்ல, செய்யுங்க, பிரச்சனை இல்ல. ஒரு அளவு நாங்களும் கொஞ்சம் போதுமான ஆட்கள் செய்யணும் என்றால் செய்யுங்க. அது வீண்வினையும் இல்லாம செய்வோம், நடுத்தரமா செய்வோம். நல்ல சாப்பாடை கொடுங்க, பாவங்களை கண்ணியப்படுத்துங்க, அதெல்லாம் தேவை. அது ஒரு நடுத்தரமான அமைப்பு. எனவே ரொம்ப லேசி நிக்கா வலிமா என்றது, கல்யாணம் என்றது ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கார். நபிக்கே தெரியா சஹாபி கல்யாணம் முடிச்சது. அப்துல் ரஹ்மான் பின் அவ் மக்காலே ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க, ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறாங்க, ரொம்ப நபிக்கு நெருக்கமான சஹாபி. அவரு கல்யாணம் முடிச்சு நபிக்கே தெரியா தலைவரே, நபிக்கு தெரியாம ஒன்று செய்யலையா? கல்யாணம் முடிச்சு செஞ்சது நபிக்கு தெரியாம அந்த அளவு சிம்பிளா செஞ்சு முடிச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் விளங்கித்தான் கேட்டாங்க, இது என்ன இது, இப்படி ஒரு அடையாளம் இருக்குது, இல்ல கல்யாணம் முடிச்சனே யார சொல்லலாம். அப்பதான் சொன்னா, அப்ப அந்த அளவு இன்றைக்கு வேளாண் சொல்ல நாங்களும் அந்த அளவு என்று நான் சொல்ல வர இல்ல. இப்படி ரொம்ப சாதாரண அமைப்புல விஷயங்கள் நடந்தது. எனவே நாங்க எங்களோட கல்யாணங்களை சுண்ணத்தான முறையில செய்வோம். கல்யாணத்துடைய நோக்கம் ஒன்று அல்லாஹ்வோட கட்டளை, அடுத்தது நபியுடைய சுன்னத், அடுத்தது எங்களை ஹராத்துல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டிதான் கல்யாணம் செய்தேன், அடுத்தது எங்களுக்கு ஒரு நல்ல பரம்பரையை உருவாக்கி கொள்றதுக்காக நான் கல்யாணம் செய்தேன், அடுத்தது அல்லாஹ் திருமணத்தை கொண்டு ரிஸ்க்ல பறக்க செய்தான். அதீஸ்ல வந்திருக்கிறது புள்ளையும் ரிஸ்கு, புள்ள வெளியே வந்ததோட தொப்புல வெட்டி போடுறோம், தொப்புல வெட்டி கிளிப்பா அடிக்கிறதோட அங்கல தாய் கிட்ட பார்த்தயா சாப்பாடு போய்கொண்டிருந்த வழிய வெட்டினதோட அங்கல ஒரு வழிய இல்லாமக்கிறோம், ரெண்டு வழியால சாப்பாடுக்குள்ளைக்கு பாலுக்குள்ள ஏற்பாடு நடக்கும். தாயில கெட்டித்தன தலையா நடக்குது, காய தாயில திறமையாலையா நடக்குது. நாங்க இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துவோம். அன்றைக்கும் சில போலீஸ் சகோதரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்துல அப்ப பிள்ளைகள் என்ன இப்படி என்று கேட்டா, நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், மிருகங்களை கொள்ளாதீங்கன்னு சொல்றோம். ஆகப்பெரிய பாவம் மனித புள்ளையில கொள்றது, குர்ஆன் சொல்லுது. அறுத்தா பாவம் என்றாங்க, மாட்டு அறுத்தா பாவம் என்றாங்க, என்னென்னமோ பாவம் என்றாங்க, தவகாத்தனையா அது இதெல்லாம் பெரிய பாவம் என்றாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய பாவம், குர்ஆன் சொல்லுது. அடுத்தது ரிஸ்க்குள்ள ஏற்பாடு, அல்லாத ஏற்பாடு. நாங்க இன்றைக்கு நான் அங்க வந்த ஆபீசர்ஸ் மாருக்கு நான் விளங்கப்படுத்தினேன், இன்றைக்கு அவனுக்கு தெளிவு இல்லை, நாங்க விளங்கப்படுத்த இல்லை. விளங்கப்படுத்தினா சுத்தி நிக்கிறாங்க. இன்றைக்கு எங்களோட பயான்களும் எங்களோட விளக்கங்களும் எங்களோட ஹதீஸ்களும் எங்களோட குரானும் எங்களுக்குள்ளே தான் பேசி 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 விளக்கம் கூடி குழப்பமாகிட்டு, விளக்கம் கூடி குழப்பமாகிட்டான் இந்த நிலைமை. ஆக சிறந்த முறையில தக்பீர் கேட்பது எப்படின்னு தேவையா? அதை எல்லாரும் விளங்கணுமா? ஆக சிறந்தது, ஆக சிறந்ததை செய்யணும்ன்றது கட்டாயம் இல்லை. எல்லா இமாம்களும் ஹதீஸை வச்சுதான் எடுத்துக்கிறாங்க சட்டத்திட்டங்கள். அதனால அதை போட்டு அழத்தி கொள்ளாம வேளாண் சகோதரர்களே, நாங்க செய்ய வேண்டிய வேலை முஸ்லீம்கள் தெரியுமா? சாதாரண அமைப்புல உள்ள உலமாக்கள் அவங்கள பொறுப்பை செய்யட்டும். ஹதீஸ்கள் ஆராய்ச்சி செய்யறது, கண்டுபிடிக்கிறது, அதுல உருண்டு பெறல்றது, அதுக்கென்று உலமாக்கல்ல எல்லாருக்கும் இல்ல, எல்லா உலமாக்களுக்கும் அதேதான். அதுக்கென்று உள்ள திறமசாலிகளுக்காக அவங்க அந்த வேலையை செய்ய, பொதுமக்களும் போயிட்டு அதுல கைய போட்டா பிரச்சனை, எல்லாரும் முஃப்தியாவிடுவாங்க, எல்லாரும் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன நடக்கும்? சமுதாயத்தை பெரிய பிரச்சனை உண்டா? பொதுமக்களோட வேலை என்ன? ஏல கருத்து, அவங்க நல்லா ஹலாலா சம்பாதிக்கட்டும், சாப்பிடட்டும், குடிக்கட்டும், திருமணங்கள் செய்யட்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்கட்டும். இவங்க இவங்க மக்களோட நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்ளும். தாவத் என்றது பயான் பண்றது மட்டுமல்ல, எங்களோட வியாபாரமும் ஒரு தாவத் தான். எங்களோட வியாபாரம் இருக்கிறதே அது தாவத், உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பக்கூடியது தான் வியாபாரம், கொடுக்கல் வாங்கலும் அப்படித்தான். அப்ப நாங்க முயற்சியோனும் எப்படி இந்த ஊர்ல நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்க எங்கட குணத்தால எங்கட குணத்தால எங்கட நல்ல தன்மைகளால எங்கட கொடுக்கல் வாங்கலால எங்கட யாவனத்தால எப்படி இவங்களுக்கு நாங்க மார்க்கத்தை விளங்கப்படுத்துறது, அங்க அதுலதான் நாங்க கவனத்தை கூட்டுவோம். வாகனத்தை காட்டி அல்ல, ஊட்ட காட்டி அல்ல, கல்யாணத்தை காட்டி அல்ல நாங்க முஸ்லீம்களை காட்டுறது, தொப்பிய காட்டி அல்ல, ஜுப்பாவை காட்டி அல்ல, கொணத்தால காட்டோம் இஸ்லாம். நாங்க அதை செய்ய இல்லை. நாங்க குரான் இவங்களுக்கு சொல்லாததுனால இப்ப அவங்க எங்களுக்கு குரான் சொல்லி தர ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க எங்களுக்கு குரான் விளக்கம் தர ஆரம்பிச்சுட்டாங்க. சுபஹானல்லாஹ். அதனால மேலான இன்றைக்கு வாய திறந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு குரான் சொல்லித்தாங்களே, குரான் எங்களுக்கு சொல்லித்தாங்களே, எங்களுக்கு குரானோட தொடர்பு உண்டாக்குங்களே என்று அவங்க எங்களுக்கு எங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிற நிலைமை உருவாயிடுச்சு. ஏன்னா நான் அதை பத்தி யோசிக்காததுதான் காரணம். அதனால அல்லாஹ் கிருபை செய்வான், எங்களை கல்யாணமும் தாவத் அமையும். அந்நிய மக்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறது தடை இல்லை, நல்லா கூப்பிடுங்க. உங்களோட வியாபாரிகள், உங்களோட தொடர்புள்ளவங்க, கூட்டாளிமார், அவங்களை அலையுங்க. நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்வோம், அஹ்லாக்கோட நடந்து கொள்வோம், எங்களை இஸ்லாத்தை காட்டுவோம். கல்யாணத்துல அவங்களை போல கல்யாணம் செஞ்சு அல்ல, நாங்க அவங்களுக்கு காட்டணும். இஸ்லாத்துடைய முறைய, நபியுடைய, நபி சொல்லி தந்த அந்த முறைகளை எங்களை கல்யாணத்துல அவங்க பார்க்கட்டும், அவங்க உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் உருவாகட்டும். இப்படி மேலான சகோதரர்களே, எங்கட வியாபாரிகள், நாங்க வியாபாரம் செய்யறவங்க, எங்களுக்கு ஏலவா எங்கட எங்கட ஏதாவது ஒரு பெருநாளைக்கு எங்கட கஷ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க, 50 பேரை கூப்பிடுறது, ஏழுமா இருந்தா குடும்பங்களையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு ஒண்ணு கொடுக்குறேன். ஒன்று எங்கட கஸ்டமர்ஸ் பாதுகாக்கப்படுவாங்க, அடுத்தது அவங்களுக்கும் எங்களை பத்தி ஒரு நல்ல எண்ணங்களும் உருவாங்க. நாங்க அந்த அடிப்படையில யோசிக்கல, ஆனா அது ஒன்று யோசிக்க இல்லை. ஒரு ஒரு பெருநாள்கள் வந்தா இந்த எங்கட அந்நிய மக்கள் எங்களையும் சுத்தி வர இருக்கிறவங்களுக்கு என்ன தடை, ஒரு அமைப்புல உண்டு, ஏதாவது செய்யலும் தான். இதுவரை தானே நாங்க பள்ளியில இது யோசிக்கோம், நாங்க சண்டையிலேயே பிடிச்சு கொண்டிருக்கிறோம். யாரும் சஷ்டி போட்டுக்குவாரு, அவனை எப்படி வெளியே போடுறேன், இவன் எப்படி உள்ளுக்கு போறேன், இதுல இல்லையா எங்களை டைம் போகுது. எங்களை டைம் கோர்ட்ஸ்லையும் வழக்கிலையும் போலீஸ்லையும் இல்லையா நேரம் காலம் கிடையாது. கவலைக்குரிய விஷயம். அதனால மேலான சகோதரர்களே, எங்கட அத்தனை செயல்களாலேயும் எங்கட இஸ்லாத்தை நாங்க வெளிப்படுத்துவோம், அஹ்லாக்க காட்டுவோம், பண்பாடுகளை காட்டுவோம். அதை கொண்டு இந்த மக்களோட உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகிறதுக்கு அது காரணமாக அமையும். எனவே திருமணங்களையும் இந்த அடிப்படையில நாங்க செய்து கொள்வோம். திருமணத்தில் அல்லாஹ் நிறைய கயிர் பறக்கத்துகளை அல்லாஹ் தான வச்சிருக்கிறான். எனவே இந்த அடிப்படையில நாங்க மாப்பிளைக்கு துவா செய்தது, பெண்ணுக்கு துவா செய்தது, அலைஹி ரசூலுல்லாஹ் பாரகல்லாஹு பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கயிர் என்று அவங்கள வாழ்த்தி அவங்களுக்கு கயிர் பறக்கத்துக்காக துவா செய்யும்படியும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இதனுடைய முறைகளை அவங்க அவங்களோட பொறுப்பை விளங்கி, மாப்பிள்ளையோட பொறுப்பு என்ன, மனைவியுடைய பொறுப்பு என்ன, அவங்களோட பொறுப்புகளை விளங்கி அவங்க மக்கியவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய நேரத்துல உள்ளங்கள் ஒன்று சேரும். கல்யாணம் என்றது வெறும் உடல் உடலோட சேர்றது அல்ல, கல்யாணம் என்றது உள்ளம் உள்ளத்தோடு ஒன்று சேரும், ரெண்டு கல்புகள் ஒன்று சேர்றது. உள்ளங்கள் ஒன்று சேர்க்கிறவன் அல்ல, அந்த ஆயத்தில் அதைத்தான் சொல்ற. எனவே அல்லாஹ் நடக்கக்கூடிய இந்த திருமணத்தையும் எல்லா வகையிலையும் ஹைர் பரக்கத்துள்ளதாக அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி
வைப்பானார். மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.